விவிலிய தேடல் திருப்பாடல் 109.
கடந்த ஆண்டு ஜூலை மாதம் தினமலர் நாளிதழில் ஒரு சோக நிகழ்வு வெளியாகியிருந்தது. குமரி மாவட்டம் வெள்ளிச்சந்தை என்ற ஊரில் ஒரு தாயும் மகனும் வசித்து வந்தார்கள். மகனுக்கு திருமண வயதானதும் திருமணம் நடந்தது. பெரும்பாலான குடும்பங்களில் நடப்பது போல் மாமியார் மருமகள் சண்டை அக்குடும்பத்திலும் இருந்தது. சில மாதங்களில் அவ்வீட்டிற்கு வந்த மருமகள் கருவுற்றார். மருமகள் கர்ப்பிணியாக இருந்தபோது வந்த சண்டைகளில் மாமியார் மருமகளை பார்த்து, உன் வயிற்றில் கரு தங்காது என சாபமிட்டிருக்கிறார். 10 மாதங்கள் கழித்து பெண் குழந்தை பிறந்தது. திடீரென உடல்நிலை மோசமாகி சில மணி நேரங்களில் அக்குழந்தை உயிரிழந்தது. இதைக் கண்டு வேதனையடைந்த மகன், நீ கொடுத்த சாபத்தால் தான் குழந்தை இறந்துவிட்டது எனச் சொல்லி அந்த தாயை அடித்தே கொன்றுவிட்டார். இதுபோன்று பல நிகழ்வுகளை கேட்டிருப்போம். அச்சமயத்தில் சாபம் என்பது என்ன? சாபம் பலிக்கிறதா? சாபம் பலிக்கிறதென்றால் யார் இடுகிற சாபம் பலிக்கிறது? எப்படிப்பட்ட சாபம் பலிக்கிறது? சாபம் விடலாமா? சாபம் விடக்கூடாது என்றால் சாபம் இடுகிறவர்களை என்ன செய்வது? பிறர் சாபமிடும் சமயத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என எண்ணற்ற கேள்வி கணைகள் நம் மனதிலே எழுகின்றன. இவற்றிற்கெல்லாம் விடைகள் என்ன? இன்றைய விவிலிய தேடலில் இக்கேள்விகளுக்கெல்லாம் விடை தேட முயல்வோம்.
கண்ணுக்கு கண் என்றும் பல்லுக்கு பல் என்றும் வாழ்ந்ததை மறந்திடுவோம். தந்தை பிள்ளைகள் எனப்படுவோம். நாம் இப்படி செய்வதால் விண்ணக தந்தை பிள்ளைகள் எனப்படுவோம்.
அன்பார்ந்தவர்களே, நாம் இன்று சிந்திப்பது திருப்பாடல் 109. இது குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரின் மன்றாட்டு என்று சொல்லப்படுகிறது. இத்திருப்பாடலை இரு பகுதிகளாக பிரிக்கலாம். ஆசிரியரை குற்றம் சாட்டிய எதிரிகளின் சாபங்கள் முதற்பகுதி முழுவதும் நிறைந்துள்ளது. எதிரிகளின் சாபங்களை கேட்ட ஆசிரியரின் உடல் மற்றும் மனம் அடைந்த வேதனையும், தம்மை சபிக்க வேண்டாம், மாறாக ஆசி வழங்க வேண்டும், ஏனெனில் நான் குற்றம் செய்யாதவன், எனவே என்னை சபித்தவர்களுக்கு நீரை கைமாறு அளிக்க வேண்டும் என இறைவனிடம் மன்றாடுவது 2 பகுதி முழுவதும் அடங்கியுள்ளது. இதோ முதற் பகுதியில் இடம்பெறும் சாபங்களில் சில. சொற்றொடர்கள் 8 முதல் 13 முடிய.
அவனது வாழ்நாள் சொற்பமாகட்டும், அவனது பதவியை வேறொருவன் எடுத்துக்கொள்ளட்டும், அவருடைய பிள்ளைகள் தந்தை இழந்தோராகட்டும், அவனுடைய மனைவி கைம்பெண்ணாகட்டும், அவனுடைய பிள்ளைகள் அலைந்து திரிந்து பிச்சை எடுக்கட்டும், பாழான தங்கள் வீடுகளிலிருந்து அவர்கள் விரட்டப்படட்டும், அவனுக்கு உரியவற்றையெல்லாம் கடன் கொடுத்தவன் பறித்து கொள்ளட்டும், அவனது உழைப்பின் பயனை அந்நியர் கொள்ளையடிக்கட்டும், அவனுக்கு இரக்கம் காட்ட ஒருவனும் இல்லாதிருக்கட்டும், தந்தையை இழந்த அவனுடைய பிள்ளைகள் மேல் யாரும் இறங்காதிருக்கட்டும், அவன் வழிமரபு அடியோடு அழியட்டும், அடுத்த தலைமுறைக்கு அவர்களுடைய பெயர் இல்லாது போகட்டும்.
கேட்கவே கொடூரமாக உள்ளதல்லவா? மனிதர்களின் அழிவை இந்த அளவுக்கு யாராலும் சிந்தித்து பார்க்க முடியுமா? இவை தனி ஒரு மனிதரை மட்டுமல்ல, அவருடைய தாய், மனைவி, பிள்ளைகள் என ஒட்டுமொத்த சந்ததியும் அழியும்படி விடப்பட்ட சாபங்கள். இவையெல்லாம் ஒருவருக்கு நிகழ்ந்தால் எவ்வாறு இருக்கும் என கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. ஏனெனில் அவ்வளவு கொடூரமாக உள்ளன. இவை 2000 ஆண்டுகளுக்கு முன் யாரோ யாருக்கோ விடுத்த சாபங்கள். இன்று கேட்கும் நமக்கு மிகவும் கொடூரமாக தெரிகிறது. ஆனால் இன்று நம்மோடு வாழும் அண்ணன், தம்பி, தங்கை, அக்கா, அப்பா, அம்மா, பிள்ளை என்று பாராமல் எத்துணை சாபங்கள் இடுகிறோம். நீ போற இடத்துல நல்லா இருக்க மாட்ட, போயிட்டு 3 நாள்ல திரும்பி வந்துடுவ, நீ நல்லா இருக்க மாட்ட, நடுத்தருவுக்கு வந்துடுவ, இது போன்ற எத்தனை எத்தனை சாபங்கள். இவை எவ்வளவு கொடுமையானவை என என்றைக்காவது சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? இவையெல்லாம் நமது சமூகங்களில் அல்லது குடும்பங்களில் அன்றாடம் பயன்படுத்தப்படுகின்ற சாபங்கள். இவை அப்படியே நடக்க வேண்டும் என்று நினைத்து சொல்கிறோமோ அல்லது கோபத்தில் சொல்கிறோமோ, எப்படி சொன்னாலும் இச்சாபங்கள் கொடூரமானவைதான் என்பதை யாராலும் மறுக்க முடியாது.
என் தலைவராகிய கடவுளே, உம் பெயரை முன்னிட்டு என்னை மீட்டருளும். என் தலைவராகிய கடவுளே, உம் இனிமை பொருட்டென்னை மீட்டருளும். நானோ எளியவன், நானோ வறியவன், என் இதயம்
அன்பார்ந்தவர்களே, சாபம் என்பது என்ன? ஒருவரின் எதிர்காலம் மனிதர்கள் விரும்பாத ஏளனமான அல்லது இழிவான நிலைக்கு தள்ளப்படும் என்று சொல்வது முன்மொழிவது அல்லது மன்றாடுவது என்று சொல்லலாம். அடுத்ததாக, ஏன் சாபமிடுகிறோம், எப்போது சாபமிடுகிறோம் என்று சிந்தித்தால், பெரும்பாலும் நீதி மறுக்கப்படும் போதும் ஏமாற்றப்படும் போதும் அநியாயமான முறையில் உடைமைகள் பறிக்கப்படும் போதும் எதிர்பார்ப்பு நிராகரிக்கப்படும் போதும் அதை தடுத்து நிறுத்த முடியாத பட்சத்தில் வருத்தத்தை அல்லது இழப்பை அல்லது எதிர்ப்பை வெளிக்காட்ட சாபங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இப்படி விடப்பட்ட சாபங்கள் பலிக்கின்றனவா? இச்சாபங்களின் விளைவுகள் தான் என்ன? ஒரு கத்தோலிக்க ஆலயத்தை வழிநடத்தி வந்த ஒரு குற்றமும் செய்யாத குரு ஒருவரை குற்றம் சுமத்தி துன்புறுத்தினார்கள். எனவே அவர் மனவேதனையடைந்து கருப்பு வங்கி அணிந்து சாபம் விட்டார். எனவே அந்த ஊர் அதற்கு பிறகு விளங்கவே இல்லை என்று ஒரு ஊரை பற்றி என் சிறு வயதிலே கேள்விப்பட்டிருக்கிறேன். வஞ்சகமாக ஏமாற்றினார்கள். எனவே அவர்கள் குடும்பமே இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டது. ஊரை ஏமாற்றி சம்பாதித்தான், எனவே இன்று முகவரி இல்லாமல் போய்விட்டான் என பலரும் சொல்வதை கேட்டிருப்போம், நாமும் சொல்லியிருப்போம். நல்ல மனிதர்கள் மனவேதனையில் சொல்லுகின்ற வார்த்தைகள் அப்படியே பலிக்கும் என்பது பொதுவான நம்பிக்கை. அதே சமயத்தில் உலகில் வேதனைப்படும் கோடிக்கணக்கானோர் வேதனையில் விடும் சாபங்களெல்லாம் பலிக்கின்றனவா என்பதும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்ல முடியும், சாபங்களை கேட்பவரின் மனது எல்லையில்லா வேதனைக்குள்ளாகிறது. இதைத்தான் நாம் இன்று சிந்திக்கும் திருப்பாடல் 109 இரண்டாம் பகுதி நமக்கு சொல்லுகிறது. சொற்றொடர்கள் 5 மற்றும் 22 முதல் 24 முடியே.
நன்மைக்கு பதிலாக அவர்கள் எனக்கு தீமையே செய்தனர், அன்புக்கு பதிலாக அவர்கள் வெறுப்பையே காட்டினர். நானோ எளியவன், வறியவன், என் இதயம் என்னுள் புண்பட்டுள்ளது. மாலை நேர நிழலைப் போல் நான் மறைந்து போகின்றேன். வெட்டுக்கிளியைப் போல நான் காற்றில் அடித்துச் செல்லப்படுகின்றேன். நோன்பினால் என் முழங்கால்கள் தளர் உறுகின்றன, என் உடல் வலிமையிழந்து மெலிந்து போகின்றது.
எங்கே பகைமை நிறைந்துள்ளதோ அங்கே அன்பை விதைத்திடவும், எங்கே கயமை நிறைந்துள்ளதோ அங்கே மன்னிப்பை அளித்திடவும், எங்கே ஐயம் நிறைந்துள்ளதோ அங்கே நம்பிக்கை ஊட்டிடவும்.
சாபம் எந்த அளவு மனிதர்களின் உடல் மற்றும் மனநிலையை பாதிக்கிறது என்பதை இதைவிட விளக்கமாக சொல்ல தேவையில்லை என கருதுகிறேன். சாபங்கள் பலிக்கின்றன என்பதை விடப்பட்ட சாபங்கள் பலித்து விடுமோ, நமது வாழ்க்கை அவர்கள் சவித்தது போலாகிவிடுமோ என்ற பயம் மனிதர்களின் மனநிலையை வெகுவாக பாதிக்கிறது. ஆண்களை விட பெண்களே சாபங்களை கண்டு பயப்படுகிறார்கள் என உளவியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். எனக்கு தெரிந்த ஒரு அருள் சகோதரி அவருடைய அம்மாவிற்கு மிகவும் பயப்படுவார். அவர்கள் சொல்வதற்கு மறுபேச்சு பேச மாட்டார். ஆனால் அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்பவில்லை என்றும் சொல்வார். உங்களுக்கு விருப்பமில்லாத காரியங்களை பற்றி பொறுமையாக எடுத்துச் சொல்லி புரிய வைக்கலாமே என்று சொன்னபோது, அவ்வாறு நான் மாற்றுக் கருத்து சொல்லும்போது பொறுமையாக கேட்டுக்கொள்வார்கள். ஆனால் சில நாட்களுக்கு பிறகு அதை மனதில் வைத்து கொண்டு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பல்வேறு சாபங்களை கொடுப்பார்கள். வயதில் பெரியவர்கள், பேரன் பேத்திகளை பார்த்தவர்கள் அவர்கள் கொடுக்கிற சாபம் பழித்துவிட்டால் என்ன செய்வது, அவர்கள் சாபம் நமக்கு எதற்கு என்று சொல்லியிருக்கிறார். இவ்வாறு பிறருடைய சாபங்களுக்கு பயந்து மனதிற்குள்ளேயே புழுங்குவோர் ஒரு பக்கம் இருக்க, சாபத்திற்கு பதில் சாபம் இடுவோர் மறுபுறம் இருக்கிறார்கள். இதற்கு எடுத்துக்காட்டு இன்று நாம் சிந்திக்கும் திருப்பாடலிலேயே உள்ளது. சொற்றொடர் 29.
என்னை குற்றம் சாட்டுவோருக்கு மானக்கேடு மேலாடையாகட்டும், அவர்களின் வெட்கம் அவர்களுக்கு மேலங்கி ஆகட்டும்.
அன்பார்ந்தவர்களே, இச்சொற்றொடர் சாதாரண மனித மனநிலைக்கு சரியான எடுத்துக்காட்டு. பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண் என்பதைப் போல, சாபத்திற்கு சாபம் பதில் என்பதைப் போல இயல்பாக வருகின்ற ஒன்று. ஆனால் இயேசுவின் நற்செய்திகளை கேட்டு படித்து வாழ பழகிய பண்படுத்தப்பட்ட கத்தோலிக்கரின் மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என பின்வரும் சொற்றொடர்கள் நமக்கு சொல்லுகின்றன. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய கடிதம் 12:14 சொற்றொடர்.
உங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசி கூறுங்கள், ஆம் ஆசி கூறுங்கள், சபிக்க வேண்டாம்.
லூக்கா நற்செய்தி 6:28 சொற்றொடர்.
உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள். உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள்.
இதற்கெல்லாம் சிகரம் வைத்தார் போன்று ஆண்டவர் இயேசுவின் வாழ்வு அமைந்துள்ளது. இயேசுவை குற்றவாளியாக்கி சாட்டையால் அடித்து சிலுவை சுமக்க வைத்து இறுதியிலே அச்சிலுவையிலேயே அறைந்தார்கள். கண்டிப்பாக சாதாரண மனிதர்கள் எவரும் அவர்களை சபிக்காமல் இருந்திருக்க மாட்டார்கள். ஆனால் இயேசு அவர்களை சபிக்கவில்லை. மாறாக தந்தையே இவர்களை மன்னியும், ஏனெனில் இவர்கள் செய்வதை இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, பிறரை வேதனைக்குள்ளாக்கும் சாப வார்த்தைகளை நாம் பயன்படுத்துகிறோமா என சிந்தித்து பார்ப்போம். இனி யாரையும் சபிக்கப் போவதில்லை என முடிவெடுப்போம். ஆசி வழங்குவோம், ஆசி பெறுவோம். இதுவே இத்திருப்பாடல் நமக்கு சொல்லுகின்ற செய்தி.
எங்கே சோர்வு நிறைந்துள்ளதோ அங்கே புத்துயிர் அளித்திடவும், எங்கே இடரும் இருள் உள்ளதோ அங்கே ஒளியை வழங்கிடவும், எங்கே கவலை மிகுந்துள்ளதோ அங்கே மகிழ்ச்சி அளித்திடவும். இறைவா இறைவா, ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்கவும், புரிந்து கொள்ளப்படுவதை விட பிறரை புரிந்து கொள்ளவும், அன்பு செய்யப்படுவதை விட பிறரை அன்பு செய்யவும் வரமருள்வா. ஏனெனில் கொடுப்பதில் யாம் பெறுவோ, மன்னிப்பதில் மன்னிக்கப்படுவோ, இறப்பதில் நித்திய வாழ்வடைவோ.
இவ்விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.